ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உலகம் முழுவதும் நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய அன்பு டாக்டர் லம்போதரன் அவர்கள் சைவத்தை பற்றியும் சைவத்தினுடைய பெருமைகள் என்பதை விட சைவத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் கீதவாணினியர்களே. மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வந்து எத்தனையோ கேள்விகளை டாக்டர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வானொலி மூலமாக கேட்ட அந்த நேயர்களுக்கும் நாங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்ற எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒலிபரப்பிலே இப்பொழுது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒலியேறுகிற இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே நாங்கள் சில கேள்விகளை எங்கள் டாக்டர் லம்போதரன் அவர்களிடம் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று வருகின்றோம். முதல்ல இன்றைக்கும் நேயர்கள் பலர் எம்மிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளை அவ்வப்போது கேட்டதற்கான விடைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள விளைகின்றோம். முதலாவதாக பல நேயர்கள் ஏராளமான கேள்விகளை திறந்தோறும் எங்களுக்கு தொலைபேசி ஒலிப்பதிவு மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். இப்படி கேட்டு வருகின்ற போது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பல நாட்கள் பல வாரங்கள் கூட பல மாதங்கள் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக் கொள்ளுகின்ற உங்களுக்கும் இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்
கொள்கின்றோம். போச்சு என்றால் அது மரத்துக்கு எவ்வளவோ புண்ணியமா. சில மரங்கள் இந்த பூசத்திரவியமா வரும், சில மரங்கள் கோயில்ல நிழல் மரமாயிருக்கும், சில மரங்கள் தல விருட்சமாயிருக்கும். அப்ப இதெல்லாம் மேலான சிவபுண்ணியங்கள். அப்ப இந்த நல்வின பயனும் சிவபுண்ணிய பலனும் வந்தா சிலவளம் மனுஷரா பிறக்காமலே அவர் நேரடியா முத்தி பெற்றிடும். மனுஷரா வந்துதான் பரவணும் ஒன்றும் ஆதாரம் என்னென்று கேட்டால் 16 நூற்றாண்டுல இருந்தார் உமாபதி சிவம், சிதம்பரத்தில் இருந்தவர், எங்களுடைய சித்தாந்த அட்டகத்தை எழுதினவர். அந்த உமாபதி சிவம் வந்து தன்னுடைய காலத்தை பற்றி அவருடைய இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அவருடைய காலத்திலே ஒரு முள்ளி செடி இருந்தது, தோன் புஷ். அந்த தோன் புஷுக்கு அவர் முத்தி கொடுத்தார், முள்ளி செடிக்கு அவர் முத்தி கொடுத்தார். இது பலரும் காண செய்தார்.
16
அவருடைய காலம் வருகின்றது, அவருடைய 16 அல்ல, அவருடைய 14 நூற்றாண்டு வருகிறது, 14 நூற்றாண்டு வருகிறது. அவருடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலிலே அவர் தன்னுடைய காலத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த காலத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய கால அவர் சங்கற்பனராக எழுதின காலத்தை சொல்லுகின்றார். அதிலே அப்ப எழுதின காலம் சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது அது எழுதப்பட்டது என்ற விபரமத்தை அங்கே காணுகின்றோம். அப்ப அந்த அந்த சங்கற்ப நிராகரணம் எழுதின காலத்தில் எடுத்துக்கொண்டால் அது வந்து 1372 ஆணி மாசம் ஆணி உத்தர திருவிழாவில 6 நாள்ல அது நடக்கு. அதே அவரே தன்னுடைய வார்த்தையால சொல்லி இருக்கின்றார், என்ன இடத்துல என்ன நாள்ல இதை நாங்கள் செய்கின்றோம் என்ற விபரத்தை அவர் அங்கே தருகின்றார். அப்ப அந்த விபரத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் அவருடைய காலம் 14 14 எல்லாரும் அறியும் முள்ளி செடிக்கு, அதுக்கும் அபிஷேக நீர் போய் புனிதமாயிருந்த ஒரு முள்ளி செடிக்கு அவர் முத்தி தந்திருக்கின்றார். அந்த விபரத்தை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்த கதையை ரமண மகரிஷி உறுதிப்படுத்தி
இருக்கின்றார்.
அவருடைய இடத்துல லட்சுமி என்ற பசுவுக்கு முத்தி அடைந்தது என்று சொல்லி அவர் அங்கே அதுக்கு பதிகமம் எழுதி இருக்கின்றார். அப்ப அந்த அவருடைய லட்சுமி என்ற பசு அவரிடம் இருந்து வந்தது. அப்ப அவரிடம் வளர்ந்த அந்த பசு முத்தி அடைந்ததை பற்றி அவர் ஒரு பதிகம் எழுதி இருக்கின்றார். அப்ப அவரை கேட்ட பொழுது இது சாத்தியமா என்று அவரை கேட்ட பொழுது ஏன் சாத்தியம் இல்லை, முள்ளிச்செடிக்கு உமாபதி சிவம் முத்தி கொடுத்தாரே கண்டவர் சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த மரபு எங்களுக்கெல்லாம் கனகாலமாக இருக்கின்ற மரபு, அவனுடைய தாவரங்கள் விலங்குகளுக்கு ஊரறிவில்லதால முத்தி இல்லை என்றெல்லாம் நாங்கள் தேவையில்லை. அவர் சொல்லுவார்கள், சிவ தர்மோத்தர ஆகமத்தில் ஒரு பாடல் இருக்குது, அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்கள், சிவபூஷைக்கு உபயோகப்படுகிற தருக்கள் என்றா மரங்கள், ஆதி கற்புறு சிவலோகத்தை கலப்பதே திண்ணம், இந்த சிவலோகத்தை போய் சேர்றது நிச்சயம் என்று சொல்லி சிவ தர்மோத்தர ஆகம பாடல் சொல்லுகின்றது. ஆனபடினாலே இந்த மறுபிறப்பு என்பது உண்மை, தாவர விலங்குகள் இருந்தாலும் அவர்களுக்கு அவரவர்களுக்கு உட்பட்ட அறிவுக்கு ஏற்ப அங்கே கர்மா உண்டு, அதற்குரிய பலன்களும் உண்டு என்பதை சொல்லுகின்றோம். திருநாவுக்கரசர் திருவாரத்திலே சிலந்தி வழிபட்டு கூச்சங்கனா பிறந்த கதையை சொல்லியிருக்கின்றார். சிலந்தியும் ஆனைக்காவல் திருவானைக்கா திருச்சியிலே இருக்கின்ற தலம் போனவர்கள் தரிசிக்க வேண்டும். பஞ்சபூத தலங்களிலே நீருக்குரிய தலம் இது. இன்றைக்கும் கர்ப்ப கிரகத்திலே நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம் திருவானைக்கா திருச்சியிலே இருக்கின்றது. இந்த திருவானைக்காவிலே ஒரு சிலந்தி வழிபட்டது. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து உழந்து அவன் இறந்த போதே, சிலந்தி இறந்த போது கோச்செங்கனானுமாக கோச்செங்கன் என்ற மன்னனாக புறக்க வைத்தார். கலந்த நீர் காவிரி சூழல் சோழ நாட்டு சோழர் தங்கள் குழந்தனை பிறப்பித்துட்டார். காவிரி சூழல் என்ற சோழ நாட்டு மன்னர் குலத்திலே அவரை பிறப்பிக்கின்றார் இறைவன். இந்த கோச்செங்கனார் தான் தன்பாலே ஒரு நாயனாராக வருகின்றார். எங்களுடைய 63 நாயன்மார்கள் ஒருவர் 70 மாட கோயில்களை எழுப்பினவர் இது கோச்செங்கனார். இப்ப சிலந்திக்கு அந்த பேர் கிடைத்தது. அதே மாதிரியாக எலி ஒன்று இருந்தது இல்லையா, அது வந்து திருமறைக்காட்டுல எலி வந்து நெய் குடிக்க போனது விளக்கில, அதுல போக போக மூக்கு சுடுவது திரும்பி ஓடுது. அப்ப அது வந்து அடுத்த பிறப்பில மாவெளி சக்கரவர்த்தியாக பிறந்தது. அதை சொல்லுகின்றார், நிறை மறை காடு தண்ணில் திருமறைக்காடு வேதாரண்யம். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கோயில்கள்லையும் ஒரு ஒரு கோயில்களாம் இலங்கையர்களுடைய பராமரிப்பிலே இருக்கின்றது வேதாரண்யம். திருமறை நிறைமறை காடு தண்ணில் மீண்டெறி தீபம் தன்னை கரை நிறத்து எலி, கருப்பு நிறத்து எலி தன் மூக்கு சுட்டுட கனன்று தூண்ட, மூக்கு சுடப்பிடிப்பு அவர் எலி குடிக்க போக அந்த திரி தூண்டப்படுகிறது. என்ன கொடுத்தார் இறைவன், நிறை கடல் மண்ணும் விண்ணும் அகன்ற வான் உலகம் எல்லாம் குறைவரக் கொடுப்பர் போலும், இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் ஆளுகின்ற சக்கரவர்த்தி பதவி மாவழி சக்கரவர்த்தியாக பிறப்பித்தார். அதான் அவருடைய பிறப்பு. அப்ப இந்த இது மட்டுமில்ல, எத்தனையோ விலங்குகள், குதிரை சிலந்தி கழுகு உடும்பு குரங்கு நரி ஈ எறும்பு சிதல் மதுவண்டு அலவன் கரி அரி ஆ மஞ்சை எழுகினம் புறா ஆந்தை ததியங்காமை முயல் கோம்பி தத்தை கேளல் அரிச்சிப்ப விதியும் விளக்கும் கடந்தார்க்கு விதியால் ஒன்றை விதிப்பாரா. இது ஞானப்பிரகாசர் கமல ஞானப்பிரகாசர் வாரிய புஷ்ப விதியிலே இருக்கு. சிதல் என்றா கரையான், கரையானுக்கு முத்தி. அலவன் என்றா நண்டு, நண்டுக்கு முத்தி. மஞ்சை என்றா மயில், மயிலுக்கு முத்தி. எழுகினம் என்றது அன்னம், அன்னத்துக்கு முத்தி. ததி என்கின்றது கரடி, கரடிக்கு முத்தி. கோம்பு என்றது பச்சோந்தி, ஓனான், அதுக்கு முத்தி. கேளல் என்றது பன்றிக்கு முத்தி. திருவண்ணாமலை திருந்து தேவன் குடியிலே எல்லாம் இறைவன் வந்து குதிரை வழிபட்டு முத்தி பெற்றது. திருக்கழுக்குன்றத்திலே கழுகு, சம்பாதி சடாயு கம்பு குந்தன் மாகுந்தன் பிரசண்டன் முதலிய கழுகுகள் எல்லாம் வழிபட்டன. சமீப காலம் வரைக்கும் 2000 ஆண்டு வரைக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கு 2 கழுகு வந்து சுத்தி கொண்டு போகும். மத்தியான பூசைக்கு
குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து அவர்கள் பிரசாதம் உண்டு கொண்டு போகும்.
சம்பந்தர் காலத்திலிருந்தே நடக்குது, சம்பந்தரே பாடி இருக்கின்றார்.
அதன்படி இப்ப வருவது இல்லையா,
அந்த அந்த காலம் முடியும் வரைக்கும் வழிபடுகின்றன. அது கழுகுகளுக்குரிய தலம், எல்லா கழுகுகளும் வராது. முன்னரும் வழிபட்டிருக்கின்ற ஜடாய் வழிபட்ட தலம், கம்பு வழிபட்ட தலம், குந்தன் மாகுந்தன் வழிபட்ட தலம், பிரசண்டன், இதெல்லாம் கழுகுகள். திருமாகரல் என்ற தலத்தில் வந்து அங்க வந்து உடும்பு, மாகரல் என்றா உடும்பு, உடும்பு வழிபட்ட தலம். உடும்பு சிவலிங்கத்தை தழுவி கொண்டிருக்கின்றது, இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த உடும்பு பூஜை இறைவனுக்கு பெயரே மாகரல் ஈஸ்வரர். குரங்கனில் முட்டம் என்ற தலம் இருக்கு, பாடல் பெற்ற தலம். குரங்கு அணில் காகம் மூன்றும் வழிபட்டு முத்தி அடைந்தது. இதே மாதிரியாக வடகுரங்காடுதுறை தென்குரங்காடுதுறை குரங்குத்தளி என்ற தலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் இறைவனை குரங்குகள் வாலீஸ்வரர் சுக்ரீஸ்வரர் ஹனுமனீஸ்வரர் என்று அந்தந்த வாலி வழிபட்ட தலம், சுக்ரன் வழிபட்ட தலம், ஹனுமான் வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன. மயிலாடுதுறையிலே நந்தி பூசித்து முத்தி பெற்றது. ஈங்கோய் மலையிலே ஈ பூசித்து முத்தி பெற்றது. எறும்பு இரண்டு இருக்கிறது, எறும்புகள் பூசித்து சிவகதி பெற்றதெல்லாம். திருந்து தேவன் குடியில நண்டு, இறைவனுக்கு பேர் கர்க்கடகேஸ்வரர், கடகவண்டா நண்டு. ஆமாத்தூர்ல விருந்து மனிதர் முன் வண்டு முடிவா வண்டு வடிவிலே வந்து இறைவனை வழிபட்டார். திருவானக்காவில முந்தி ஜான வழிபட்டது. அதே மாதிரியா பெண் திரு பெண்ணாகடத்திலையும் ஜான வழிபட்டது, காலஸ்தியிலேயும் ஜான வழிபட்டது, சிலந்தி வழிபட்டது, பாம்பு வழிபட்டது, அந்த சிற்பத்திலே இருக்கின்றது. திருவாவடுதுறை திருப்பெண்ணாகடத்துல பசு வழிபட்டது, மயிலாடுதுறையில மயிலாப்பூரில் மயில் இறைவனுக்கு பெயர் மயிரேஸ்வரர், திருக்கழுக்குன்றத்துல பன்றியும் வழிபட்டிருக்குது. அதே மாதிரியாக திருவாரூர்ல கரையான், சேலத்துல கிளிகள், திருக்கழம்பத்தில குயில், இறைவனுடைய பெயர் கோகிலேஸ்வரர், கோகிலமண்டா குயில், சக்கரப்பள்ளியில சக்கரவாக பறவைகள் வழிபட்டது, இறைவனுடைய பெயர் சக்கரவாகேஸ்வரர். இப்படி நிறைய புறா வழிபட்டதலம், இவருக்கு பெயர் பனங்காட்டூர்ல இருக்கு, புறாவூர்ல இருக்கு, பட்சீஸ்வரர் என்று பெயர். இப்படி நிறைய தலங்களிலே எத்தனையோ ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐயறிவு உயிர்கள் எல்லாம் இறைவனை வழிபட்டு முத்தி பெற்றிருக்கின்றன. சிவபிரான் சிவபெருமான் நாரைக்கு முத்தி கொடுத்தபடலும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது, கனிக்குருவிக்கு உபதேசித்த வரலமும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது, பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த வரலாறும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது. அதனால எல்லா உயிர்களுக்கும் இறைவனை அடைகிற பேரு உண்டு, ஆனால் மனித புறவிக்கு இறைவனை அடைகின்ற ஒன்றுதான் நோக்கம். The very purpose and goal of the human birth is to reach the Godhead. ஆனா மற்ற பிறவிகளுக்கு அது நோக்கம் இல்லாட்டிலும் அங்கே they have the chance. அப்படி இல்லாதவர்கள் அந்தந்த பிறவிகளை வந்து பிறகு மனிதராக பிறந்து அதனூடாக இறைவனை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு.
இங்க ஒரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்போம் நினைக்கிறேன். வணக்கம்.
வணக்கம். நான் சிவகுமார் அவர்களுக்கும் டாக்டர் லம்பவனுக்கும்
வணக்கம். வணக்கம்
வணக்கம் சிவகுமார்.
இந்த கேள்வி என்ன சொன்னால், இப்ப நான் இந்து சமயத்தில் இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் வசனங்கள் தெரியும் சமயத்துல, அதே மாதிரிதான் வேறு சமயத்தவர்களுக்கும் அவருக்கும் தெரியும், புத்தம் புத்தம் எல்லாம் கரைச்சி குடிச்சிருப்பேன். ஆனா என்னன்னா, நாங்க ஒரு வசனம் கூட பின்பற்றல, சும்மா நாங்கள் கலைக்கிறமே தவிர ஒரு வசனம் கூட பின்பற்றல. நாங்க பின்பற்றாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, ஒவ்வொரு சமயத்திலையும் நரகம்னு தான் இருக்கு. அப்ப நாங்கள் நரகத்துக்கு போறதுக்கு ரெடி பண்றோமே தவிர சொர்க்கத்துக்கு போக ரெடி பண்றோம் இல்ல. அப்ப அதுக்கு என்ன காரணம், என்ன மாயை அங்க தடுத்து நிறுத்துறது?
நன்றிவா. நன்றி நன்றி சிவகுமார்.
கேட்பது என்று கேட்டால், எல்லா சமயங்களிலே உண்மைகள் இருக்கின்றன, புத்தகங்கள் இருக்கின்றன, புத்தகங்களை கரைத்து குடித்து விட்டு வந்து என்ன கக்கி கொட்டுகின்ற பல பேர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி நினைக்கிறேன்,
பின்பற்றுவதில்லை,
ஒருவரும் பின்பற்றுவதில்லை. பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும், நரகம் வரும் என்று சொல்லுகிறார்கள், நரகம் அது என்ன மாதிரி என்று கேட்கின்றேன். சரி, பின்பற்றுவதை பற்றி சொன்னோம், இப்ப பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும், நரகத்தை பற்றி
கேட்கின்ற
சொல்லுவார்கள். அந்த மூன்று விதமாக பிரிக்கின்ற, நான்கு விதமாக பிரிக்கின்றார்கள். இந்த நான்கு விதமாக பிரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றனர் என்று கேட்டால், ஒன்று வந்து இந்த பாவம் வந்து கொண்டிருக்கின்றது. பாவம் என்றால் விளக்கப்பட்டதை செய்தல் பாவம். ஒன்று செய்யப்படாது என்று சொல்லி இருக்குது, அதை செய்தால் அது பாவம். இரண்டாவது பழி. பழி என்றால் விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல் பழி. பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்குது, அதை செய்யாட்டி என்ன சொல்றோம், பழியப்பான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பழி. இதே மாதிரியாக பாவம் சொல்லியாச்சு, பழி சொல்லியாச்சு, இந்த பாவம் பழி மாறி பாதகம் ஒன்று இருக்கு. பாதகம் என்றால் இந்த பாவம் பழியை விட மேல
கொஞ்சம் ஒருபடி மேல
கூட. அடுத்தது மா பாதகம் ஒன்று, இப்ப நாலு படிநிலைகள்ல இருக்கு. இதை ஒப்பிடலாம், இப்ப என்னன்னு கேட்டால், இந்த சட்டம் இருக்கின்றது தானே, எல்லா நாட்டு சட்டங்களும் சட்டம் எல்லா நாட்டில இது நன்றால் இருக்குது, சட்டம் எழுதி வைக்காட்டிலும் நடைமுறை ஒன்று இருக்குது.
ஒழுங்குமுறையில பின்பற்றுறதுக்கு
முதலாவது சொல்லுவார்கள் அன்லோஃபுல், அன்லோஃபுல், சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு புறம்பானது. இப்ப உதாரணமாக நான் ஒரு கூட்டம் வைக்கிறேன், ஒரு கட்டிடத்துல இதுல 50 பேர் தான் இருக்கலாம், இல்ல இந்த கோயில்ல 75 பேர் தான் இருக்கலாம், ஒரு 100 பேர் கூடிட்டோம், அன்லோஃபுல், அது மைன் ஆஃபென்ஸ். அப்ப என்ன நடக்கும், ஒரு வார்னிங் வரும், சிட்டி இருந்து ஒரு வார்னிங் வரும், ஒரு நோட்டீஸ் வரும், we have to correct it. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இலீகல். இலீகல் என்று சொன்னால் இதுல ஸ்டெப்ஸ் என்ன, நிப்பாட்டையில காரோட வாகனம் ஓடிக்கொண்டு போறேன், அல்லது கேர்லெஸ் டிரைவிங், அது இன்னொருத்தருக்கு ஹார்ம்ஃபுல்லா கூட்டு பெற கூடும் இல்லையா, அது அதை விட கொஞ்சம் பாரதமான குற்றம். அங்கே இலீகல்ல என்ன செய்வன, தண்டம், ஃபைன் கட்டுவீங்க. மூன்றாவது கிரிமினல். கிரிமினல் என்றால் நீங்கள் இன்னொருடைய சொத்துக்களை அபகரித்தல், பழங்களை அபகரித்தல், மற்றது இன்னொருவருக்கு உயிருக்கு உடமைக்கு ஊறு விளைத்தல், அதுகள் தான் கிரிமினல். கிரிமினல் என்றால் என்ன, சட்டம் இது இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி கனடாவும் சரி அமெரிக்காவும் சரி சட்டங்கள் வேறுபட்டாலும் இந்த மூன்று லெவல்ல தான் இருக்கு. அப்ப அன்லோஃபுல் இல்லீகல் கிரிமினல் இதே மாதிரி தான் பாபம் பழி பாதகம் மாபாதகம். இந்த பாபமும் பழியும் இந்த மைனர் ஆஃபென்சஸ் சொல்றது இதே இங்கே இங்கேயே திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து புல்லாகி பூடாகி மனுஷராக திருப்பி பிறந்து பிறந்து அதுகளில் வர்ற கஷ்ட நஷ்டத்தால கழிக்கலாம். இந்த உலகிலேயே மீண்டும் பிறந்து இறப்பதனூடாக கழிக்கப்படுவது. நாங்க வர்ற கஷ்டங்கள் இருக்குத்தானே, ஒரு பகுதி கஷ்டங்கள் இங்கேயே நாங்க செய்த பாவத்துக்கு கழிக்கிற கழிப்பு தானே, அதுக்கு அந்த ஆஃபென்சஸ் அதுக்குள்ள வரும். இந்த பாதகம் என்று சொன்னால் இட் இஸ் பனிஷபிள் பை த ஹெல் இஸ் பனிஷ்மெண்ட், அதுக்கு இங்க பனிஷ்மெண்ட் பத்தாது.
அப்ப சிறைக்கு போக
வேண்டியாக ஜெயிலுக்கு போற தண்டம் வந்துடுது இல்லையா, அப்ப அங்க போக வேணும். அப்ப அங்க போகணும் என்றால் அதுக்குரிய நரக தண்டனைக்குரிய குற்றம் தான் இந்த பாதகம். ஆனால் இந்த பாவம் பழி பாதகம் மூண்டுக்கும் ஒருவர் மனம் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தங்கள் செய்தால் இதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாவத்துக்கும் உண்டு பழிக்கும் உண்டு பாதகத்துக்கும் உண்டு, அதாவது பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் இந்த பிராயச்சித்தமே இல்லாத கொண்டு இருக்குது நரகத்தில்தான் அதுக்கு தண்டனை. அது சொல்றது மா பாதகம். என்ன மாபாதகம் என்று சில பேர் கேப்பினம், மாபாதகம் என்றா என்னென்று கேப்பினம், மாபாதகம் என்றா பிராய சித்தமே இல்லை அதான் மாபாதகம். அதுக்கு சொல்ல புறநானூர்ல தான் இதுக்கு விளக்கம் இருக்கு. பார்க்கறது அதெல்லாம் சரி வராது, அது மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழ்றதுக்கு தான். அது சில சொல்றதில்ல நாங்க மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழணும்னு, அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தர்மா, உலக தர்மம் வேள்வி தர்மா, அதுக்குத்தான் சட்டம் இருக்குது. அது பிழைச்சால் சட்டம் வந்து கதவை தட்டும். ரெண்டாவது லெவல்ல மற்றவைக்கு உபகாரம் செய்து வாழ வேணும் ரெண்டாவது நிலை இருக்கிறது. சில மற்றவைக்கு பிரியோஷனமா இருக்கணும், சோசியல் சர்வீஸ் மற்றவைய முன்னுக்கு வச்சு செய்யற தர்மா, அதிலையும் கூட இறைவனை பார்க்க அடைய முடியாது. அது மேலான நல்ல வாழ்க்கை இந்த உலகத்திலையும் புண்ணியங்களை தந்து அடுத்த உலகத்திலையும் தரும். ஆனால் கடைசியாக இறை தர்மம் காட்லி தர்மா சிவ புண்ணியங்களால் தான் இறையை அடைய முடியும். அந்த இறை தர்மங்கள் தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சைவன் சொல்லுது. அதைத்தான் பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் என்று கீதை சொல்லுது. இந்த வழியில போறதுக்கு முயற்சி செய்ய வேணும். சரியை கிரியை சரியை உடம்பாலும் செய்வதுண்டு, முயற்சி செய்தான் செய்ய வேணும். கிரியை உடம்பாலும் மனசாலும் செய்கிற உரையுண்டு, முயற்சி செய்தான் செய்ய வேணும். யோகம் மனசால செய்கிற உரையுண்டு, முயற்சி செய்தான் செய்ய வேணும். ஞானத்துல நாலு படி கேட்டல் சிந்தித்தல். நீங்க பானங்களை கேட்கிறீங்கள், இன்னொரு படிக்கிறீங்கள், அதையெல்லாம் படித்ததை திருப்பி சிந்திக்கிறீங்கள், இதுவும் முயற்சியால தான் செய்ய வேணும். இவ்வளவு படிமுறைக்கும் முயற்சி, இதுக்கு அப்பால வந்து இவ்வளவும் செய்து கொண்டு வர இந்த ஆன்மா வந்து மறைப்பு. அவர் சிவகுமார் கேட்டார் என்ன மறைச்சிருக்கண்டு, ஆணவ மலமாகிய மறைப்பின் மயக்கத்தில் இருக்கிற ஆன்மா இப்படி ஸ்டியரிங் வீல் நடுவில் அப்படி திரும்பி வர மாதிரி அப்படியே சென்டருக்கு வரும். இந்த சென்டருக்கு வந்தா மற்ற பக்கம் அருட்சக்தி இருக்குது, மறைப்பு சக்தி தான் இந்த ஆணவத்தில் எழுத்து வைத்திருக்கிறது. அந்த அருட்சக்தி அப்படியே ஒரு பக்கமாக இழுத்து சடன் கஷ் ஆஃப் சல்விக் போட்டன்சி ஆஃப் தி சிவா சத்து நிபாதம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள். இதை சொல்லுவார்கள் பரிசுத்தாவி இறங்குதல் என்று. அது வர சடன் டேர்ன் வரும் உங்களோட லைஃப்ல, அது வந்து அவன் தான் தருவது. ஞானத்தில கடைசி நிலையில இருக்கிற தெளிவும் தெளிதலம் நிஷ்டை கூடுதல் இறைவனோட ஒன்றித்தலம் அது செல்ஃப் எஃபர்ட்டாலே அடைய முடியாது. அது இறைவன் கொடுக்க வேணும். அவன் உணர்த்த நாம் உணர்வது, அவன் அமிழ்த்த நாம் அமிழ்ந்து அனுபவிப்பது, அவன் அறிவிக்க நாம் அறிவது. அந்த பகுதி தெளிதலும் நிஷ்ட கூடலும் அது இறைவன் தன்னுடைய அருட்சக்தியால தருவது. அதைத்தான் நாங்கள் அவனருளாலே அவன்தால் வணங்கி, அப்பதான் அவனருளாலே அருள் என்றா சக்தி, அந்த சக்தி வந்து அருட்சக்தியாலே அவனுடைய தாளை அடைகின்றோம். அதுவரைக்கும் செல்ஃப் எஃபர்ட் தேவை. ஆகவே எங்களுடைய முயற்சி ஒன்றும் புதுசா இல்லை, எங்களுடைய அம்மா அப்பா பாட்டா முப்பாட்டும் கொப்பாட்டும் சொல்லி வந்த அதே இதுதான். தொண்டு இறை தொண்டு இறையை மையமாக வைத்து செயற்படுதல். வீட்டில் இருந்தால் இறைவனுக்கு பெரியறை, நாங்கள் இறைவனுக்கு கொடுத்தாரே பெரியறை. விளைச்சல் வந்தால் முதல் விளைச்சல் நெல் இறைவனுக்கு. அப்படி இறைவனை முதன்மையாக வச்சு செயற்படுகின்ற வாழ்க்கையாலே நாங்கள் இதற்கு தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும். அது எங்கட கையில தான் இருக்குது, அது விதி பயன் அல்ல.
உண்மையில டாக்டர் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த இறை சக்தி அருட்சக்தியாக மாறிய ஒருவருடைய நேர்முக வர்ணனை நாங்கள் இங்கே பார்த்தோம் சென்ற ஆண்டு. அவரை பற்றி நான் அடிக்கடி அந்த அவர்களுடைய அந்த நியூஸ் லெட்டரில் பார்க்கிறேன். இப்பொழுது அவர் அந்த சந்நியாசத்திற்கான அந்த பயிற்சி நிலை முடிந்து சுவாமிகளிடம் சன்னியாசியாக அவர் ஒரு பூரண
நிலைமை இளைஞர்
இளைஞர்
அமெரிக்கா இளைஞர் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல செய்தவர்
ரிக்கார்டோன்
சொக்கன் என்ற பெயர் சொல்லப்பட்டது. அவருக்கு சடுதியாக இது
கிடைத்தது.
சடன் கஷ் ஆஃப்
சல்விக் இப்படியெல்லாம் நடக்குதோன்னு கேட்கறதுக்கு அங்க இடம் இல்லை.
இடம் இல்லை.
இடக்கிட எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான் இறைவன். அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆனா சில பேர் என்று கேட்டால் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி பிழையாக வணங்கிக் கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரியை ஹிரியை யோகம் ஞானத்தில் இருக்கிற கேட்டல் சிந்தித்தல் எங்களுடைய ஓன் செல்ஃப் எஃபர்ட். அதற்கு அன்பால் இருக்கிற தெளிதலின் நிட்ட கூடலும் இறை அருளால வருவது. அது தண்டபாடல இறை அருளால் நடக்கும். நிச்சயம் எல்லாத்துக்கும் சரிய ஹிரியை யோகமும் ஞானத்தில் இருக்கிற கேட்டலும் சிந்தித்தலும் எங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்டாலும் நாங்கள் செய்ய வேண்டும்.
உண்மையிலேயே டாக்டர் இங்கே இன்னொரு நேர் இருக்கிறார். மிகவும் சிறப்பான கேள்விகளோடு இங்கே நேர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கேட்கும் பொழுதும் எங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். அவர்கள் நான் நினைக்கிறேன் நெடுநேரமாக நின்று கலைத்து விட்டார்கள் போல. இந்த நிலைமையிலே உண்மையிலேயே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு புத்துணர்ச்சியை நாங்கள் பெறுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன மூன்று நிமிடங்கள் தான் இருக்கின்றன டாக்டர். இங்க இன்னொரு தடவை கேட்கலாம் போல் இருக்கு. வணக்கம்.
வணக்கம்.
சொல்லுங்க.
எனக்கு ஐந்தழுத்து சிவமந்திரம் நமசிவாய. ஆனா சிவபுராணம் படிக்க தொடங்க அது நமச்சிவாய் இச்சன்னா வருது. அது மாதிரி சொட்டுண வேவியன் படிக்கையும் கடைசியில நமச்சிவாய வேண்டு வருது. அப்ப நாங்க எப்படி அதை படிக்க வேணும்?
முதலாவது மந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது குருமுகமாக பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதற்கு மந்திரம் என்ற பெயர். நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பி. நிறைமொழி மாந்தர் நிறைவான வார்த்தையுடைய மாந்தர் இந்த குருவைத்தான் சொல்லுது. ஆணையின் கிளந்த ஆணை என்பது சக்தி. ஆணை என்பது சக்தி. சிவஞானவதன் இரண்டாம் சூத்திரத்திலேயும் வருகிறது. ஆணையின் என்று சொல்லு எங்க சிவஞானகோதன் இரண்டாம் சூத்திரத்துல வருகிறது. அப்ப ஆணை என்பது சக்தி. அப்ப அந்த சக்தியோடு பவரோட வர்றது மறைமொழி. மறைமொழி என்பது வேதத்தில் இருக்கிற மந்திரம். மந்திரம் என்ப இப்ப குருவிடமிருந்து வர வேணும். சக்தி பதிஞ்சிருக்க வேண்டும். வேதத்திலேக்கு ஒப்பானதா இருக்க வேண்டும். அப்பதான் அது மந்திரம். அப்ப எங்களுக்கு என்ன மந்திரம் என்றால் நீங்கள் இதுக்குரிய ஒரு குருவை நாடி குருவை நாடி அவரிடம் கேட்டு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அது மந்திரமாக வரும். ஐந்தெழுத்து மந்திரமாக வரும். இங்கே இருக்கிற வரசத்தி விநாயகர் ஆலயத்திலே வருடாந்தம் தீட்சை கொடுக்கின்றது நடைபெறுகின்றது. அவரை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்குரிய தியதிகள் வரும்பொழுது உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் போய் அதை குருமுகமாக அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்காக குரு ஒன்று எல்லாரும் ஓடியாடி ஓட தேவையில்லை. நித்தியமாக சந்தியா வந்தனம் செய்து தன்னுடைய சிவபூஜையை செய்கின்ற ஒரு குருவானவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வது. இப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது குருவானவர் தருகின்ற பொழுது அதுக்கு பவர் இருக்குது. அது குருவினுடைய குரு எத்தனையோ லட்சம் தவிர அதை உருவேற்றி இருப்பார். அவருடைய குரு எத்தனையோ லட்சோப லட்சம் தவிர உருவேற்றி இருப்பார். அவருடைய பரமகுரு இன்னும் லட்சோப லட்சம் கூட இப்படியாக கோடானு கோடி தடவைகள் இப்படி உருவேற்றப்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் எங்கள் குடும்பமாக பெறுகின்ற பொழுது இட் இஸ் எம்பவர்டு ஸ்பிரிச்சுவலி charged syllables. ஒவ்வொரு எழுத்துக்குமே அதுக்கு பவர் இருக்குது. நம சிவாய என்றதுக்கு அஞ்சு எழுத்துக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய நமவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய சிவவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய சிவாய வசிக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாயவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாவுக்கு ஒரு பவர் இருக்கு. சி என்ற ஒரு எழுத்துக்கே பவர் இருக்கு. நாயோட்டு மந்திரம் சீ 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 என்று சொன்னால் நாயோட்டு மந்திரம் அது இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்குமே அது வெரி பவர்ஃபுல். உங்களுக்கு குரு தந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். அதுதான் மந்திரம். அடுத்தது அப்படி என்றால் அது வரைக்கும் என்ன செய்யறது? அதை நாமமாக சொல்லலாம். நாமமாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த பவர் கிடையாது. மந்திரத்துக்குள்ள பவர் கிடையாது. ஆனா மந்திர ஜபம் அல்ல, நாம ஜபத்துக்குள்ள பவர் கிடைக்கும். நாதன் நாமம் நமச்சிவாயவே நக்கன் நாமம் நமச்சிவாயவே என்றுதான் பாடுகின்றார்கள். இந்த நமச்சிவாய வந்து யாரும் சொல்லலாம். நமசிவாய அதற்காகத்தால் அவர் நமச்சிவாய என்று பாடியிருக்கின்றார். இச்சன்னா இருக்கின்றது, இது அவருடைய நாமம். இதை நாம ஜபமாக நின்றும் இருந்தும் கிடந்தும் ஜபித்துக் கொண்டு வரலாம்.